கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் கணபதி பூஜை. இயற்கை தெய்வமே, நீ புனித ஸ்வரூபம். உனது புனிதத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர்களுக்கு விக்னமில்லை. விக்னமில்லா விமல வாழ்வை எனக்கு வகுத்தளிப்பாயாக. கீழ்மையை நாடுபவர் கேடு அடைகின்றனர், மேன்மையை மேபுபவர் மாண்புறுகின்றனர். முறையாக வாழ்பவருக்கு நோய் தேய்கின்றது. இயற்கையின் நன்னெறியை கடைப்பிடிப்பவரை இயற்கை தாங்கிக் கொள்ளுகின்றது. இயற்கை தெய்வத்தின் துணையை பெறுதல் விக்னேஸ்வர பூஜையாம். இதனையே ஔவையார் பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நொக்குண்டாம் மேனினுடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு என்பார். பங்குனி உத்திரம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான நாளாகும். திருமணமாகாத இருபாலாரும் இந்நாளில் விரதமிருந்து வழிபடின் திருமணப்பேறு கிட்டும். புராணங்களிலே பங்குனி உத்திரத்தில் நிகழ்ந்த சிறப்புகள் பற்றி விவரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவதும் விரதம் இருப்பதும் வழக்கம். அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. 12வது மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம். வளமான பலன்களை தரும் விரதங்களுள் பங்குனி உத்திர விரதமும் ஒன்று. இந்த விரதத்தை திருமண விரதம் என்றும் கூறுவார்கள். உத்திர நட்சத்திர நாயகன், அதாவது அதிபதி சூரியன். அதே நாளில் பௌர்ணமி நிலவும் பொருந்தும் பொழுது சூரியன் சந்திரனால் இரட்டு சிறப்புகள் கிடைக்கின்றன. சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இதுதான். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில்தான். ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான். முருகக் கடவுள் தேவயானையை இந்த நாளில்தான் மனம் புரிந்து கொண்டார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், சீதாதேவி ராமர், இந்திராணி தேவேந்திரன், 27 நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகிய திருமணங்கள் நடந்தேறியதும் இந்த பங்குனி உத்தரத்தன்றுதான். நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்ததும், மகாலட்சுமி நாராயணனின் மார்பில் அமர்ந்ததும், சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்ததும் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதும் பங்குனி உத்தர திருநாளில்தான். துர்வாச முனிவர் வந்து கொண்டிருக்கின்றார். கோபத்திற்கு பெயர் போனவர். ஆனால் இன்றோ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் போல் இருக்கின்றது. அவரது திருக்கரத்தில் ஒளி வீசும் ஒரு அழகிய மலர் மாலை இருக்கின்றது. அதனை மிகவும் பெருமையுடனும் பக்தியுடனும் ஏந்திக் கொண்டு வருகின்றார். அப்பொழுது அந்த வழியாக தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் ஐராவதம் என்னும் யானையில் ஏறிக்கொண்டு பவனி வருகின்றான். தேவர்களின் தலைவனான தன்னை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசுவதை கேட்க கேட்க மிகவும் பெருமிதம் அவன் முகத்தில் தெரிகின்றது. துர்வாச முனிவர் இந்திரனின் முன்னால் சென்று, தேவேந்திரா, உன் புகழ் எல்லா உலகங்களிலும் நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது அன்னை மகாலட்சுமியை தரிசித்து அவர் அன்போடு அளித்த இந்த மலர் மாலையுடன் வந்து கொண்டிருக்கின்றேன். அன்னை கொடுத்த இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள தேவர்களின் தலைவனான உனக்குத்தான் உரிமை இருக்கின்றது. இதோ வாங்கிக்கொள் என்று சொன்னார். தேவர்களின் தலைவனான தான் கேவலம் இன்னொரு தெய்வம் கொடுத்த மலர் மாலையை பிரசாதம் என்று வணங்கி வாங்கிக் கொள்வதா என்ற எண்ணம் அவனுக்கு. ஆனாலும் கொடுப்பவர் துர்வாசர் என்பதால் ஒன்றும் பேசாமல் வாங்கிக் கொண்டு அலட்சியமாக தன் கையால் தொடாமல் அங்குசத்தால் ஏந்தி யானையின் தலைமேல் போட்டான். யானையோ அவனுக்கு மேல் அலட்சியமாக இருந்தது. ஆமாம், தன் தலையில் வைக்கப்பட்ட மலர் மாலையை உடனே தும்பிக்கையால் எடுத்து தன் கால்களுக்கு கீழே போட்டு மிதித்து துவைத்து விட்டது. அன்னையின் பிரசாதத்திற்கு ஏற்பட்ட அவமரியாதையை கண்டதும் வழக்கம் போல் துருவாசருக்கு கோபம் வந்துவிட்டது. தேவேந்திரா, தேவர்களின் தலைவன், இத்தனை செல்வங்களின் தலைவன் என்கின்ற மமதை அகில உலகங்களுக்கும் அன்னையான மகாலட்சுமியின் பிரசாதத்தையே அவமதிக்கும் அளவுக்கு உனக்கு கொண்டு விட்டிருக்கின்றது. எந்த செல்வம் இருப்பதால் நீ இந்த விதமாய் நீ நடந்து கொண்டாயோ அந்த செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். துர்வாச முனிவரின் சாபத்தின்படி இந்திரலோகத்தில் இருந்த எல்லா செல்வங்களும் பார்க்கடலில் விழுந்து விட்டன. அன்னை லட்சுமியும் பார்க்கடலில் மறைந்தாள். தேவர்கள் பதறிப்போனார்கள். உடனே எல்லோரும் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனை போய் வணங்கி நின்றார்கள். இறைவனின் கட்டளைப்படி அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையத் துவங்கினர். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிற்றாகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவர்கள் ஒரு பக்கமாகவும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கின்றனர். நாட்கள் பல சென்றுவிட்டன. அழிந்து போன செல்வங்கள் திரும்பி வருவதைப் போல தெரியவில்லை. ஆனால் திடீரென்று வெப்பம் அதிகமாகிவிட்டது. பார்க்கடலில் இருந்து ஆலம் என்னும் விஷம் வெளிவருகின்றது. அதே நேரத்தில் வாசுகி பாம்பும் உடல் வலி தாங்காமல் விஷத்தை கக்குகின்றது. இரண்டு விஷமும் சேர்ந்து கொண்டு ஆல காலமாகிய எல்லா உலகையும் அழித்துவிடும் போல் இருக்கின்றது. உலகங்களில் துன்பத்தைக் கண்டு பொறுக்காத கருணாமூர்த்தியாகிய மகேசன் உடனே அந்த ஆலகாலத்தை கையில் ஏந்தி விழுங்கிவிட்டார். கால காலனாகிய அவரை எந்த விஷம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அன்னை பார்வதியால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க இயலவில்லை. அண்ணல் உண்ட விஷம் கழுத்திலேயே தங்கிவிடும்படி அவர் கழுத்தில் கை வைத்தாள். விஷம் அங்கேயே நின்றது. விஷத்தின் வலிமையால் அண்ணலின் கழுத்தும் நீல நிறம் பெற்றது. அண்ணலும் நீலகண்டன் என்கின்ற திருப்பெயரை பெற்றார். இன்னும் சில நாட்கள் சென்றன. எல்லா செல்வங்களும் ஒவ்வொன்றாக பார்க்கடலில் இருந்து வெளிவரத் தொடங்கின. அன்னை மகாலட்சுமியும் பார்க்கடலில் இருந்து தோன்றினாள். அலைமகள் என்ற திருநாமத்தையும் அடைந்தாள். அப்படி அன்னை பார்க்கடலில் இருந்து தோன்றிய பெருமைமிக்க திருநாள் தான் பங்குனி உத்திர திருநாள். அன்னை பார்க்கடலில் இருந்து தோன்றும் பொழுதே ஒரு மலர் மாலையை ஏந்திக் கொண்டு தோன்றினாள். அதனை நேரே சென்று தன் கணவனாகிய திருமாலின் கழுத்தினில் இட்டாள். அதனால் பங்குனி உத்திர திருநாள் அன்னை மகாலட்சுமியின் அவதார நாள் மட்டுமின்றி திருமண நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது.
அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
பங்குனி உத்திரம். இன்னும் ஒரு பார்வை. குன்றுதோறும் குடிகொண்ட முருகனே, சிவனின் நெற்றிக் கண்ணில் அவதரித்த சிவபாலனே, வடிவேலனே, கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்த கார்த்திகேயனே, அகத்தியருக்கு உபதேசித்த குருகுகனே, குருநாதனே, உன் திருவடி தஞ்சம் என்று வந்துவிட்டோம். ஆறுபடை வீட்டில் அமர்ந்திருக்கும் அண்ணலே, திருத்தணியில் வாழும் தணிகாசலனே, பழனி தண்டாயுத பாணியே, தமிழில் வைதாரையும் வாழ வைக்கும் கருணை கடலே, சிக்கல் சிங்கார வேலவனே, மயில் வாகனனே, சேவல் கொடி ஏந்தியவனே, உன் சந்நிதியில் அடைக்கலம் புகுந்து விட்டோம். நீயே அருள் புரிய வேண்டும். பங்குனி உத்திரம் கொண்டாடுவது ஏன்? குழந்தைகளுக்கு சோறூட்டக்கூட சந்திரனை தான் தாய்மார்கள் துணை கழைப்பர். அந்த சந்திரன் பௌர்ணமி நாளில் கூட சிறு கழங்கத்துடன் தான் ஒளி தருவான். ஆனால் பங்குனி மாத பௌர்ணமி அன்று முழு கலையுடன் சந்திரன் மிக அருமையாக பூமிக்கு ஒளி வழங்குவார். இத்தகைய களங்கமில்லாத ஒளி உடலுக்கும் மனதிற்கும் சுகத்தையும் நிம்மதியையும் தரும், பல நற்பயன்களையும் கொடுக்கும். இதன் காரணமாகத்தான் சாஸ்தான் கோவில்களில் விடிய விடிய பக்தர்கள் வெட்ட வழியில் காத்திருந்து தரிசனம் செய்வார்கள். ஒரு கனிக்காக விநாயகரும் முருகனும் சிவன் வைத்த போட்டியில் கலந்து கொண்டதாக பழனி தல புராணம் கூறுகின்றது. இதில் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி என்பதுதான் கதை. சுவைக்காக எழுதப்பட்டது மட்டுமே. இதற்குள் பெரும் ஆன்மீக மர்மம் புதைந்து கிடக்கின்றது. எந்த பொருளையும் முயன்று பெற்றால்தான் அதன் அருமையை மக்கள் உணர முடியும் என்பது சிவன் நமக்கு சொன்ன பாடம். அது மட்டுமல்ல, அம்மையப்பனாகிய ஆண்டவன் நம் கண்ணுக்குள் தெரியாத எங்கோ ஓர் இடத்தில் அண்டங்களுக்கு அப்பால் இருப்பதாக கருதப்பட்டாலும் உலகம் யாவையும் அவனுக்குள் அடக்கம் என்பதை இறைவனை சுற்றி வருவதன் மூலம் கணபதி காட்டுகின்றார். பார்க்கும் இடந்தோறும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்பதை உலகை வலம் வந்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். சூரனை அழித்த தேவர்களை காத்தவனே, தெய்வ சேனாபதியின் அதிபதியே, தெய்வானை மணவாளனே, அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்தவனே, ஆறுமுகனே, பன்னிரு கைகளால் வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே, திருமாலின் மருகனே, ஆனைமுகத்தின் தம்பியே, குழந்தை தெய்வமே, எங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வ வளத்தையும் தந்தருள்வாயாக. சரி, சம்பந்தருக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? சென்னை மயிலாப்பூரில் சிவநேசர் என்னும் சிவபக்தர் வசித்து வந்தார். இவர் தன் மகள் பூம்பாவையை பார்வதியின் ஞானப்பால் அருந்திய திரு ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணியிருந்தார். ஒரு நாள் தோட்டத்தில் மலர் பறிக்க சென்ற பூம்பாவை பாம்பு தேண்டி உயிர் இழந்தாள். அவளுக்கு இறுதி காரியங்களை செய்து முடித்த சிவநேசர் சாம்பலை ஒரு கலசத்தில் வைத்திருந்தார். இந்த சம்பவம் அறிந்த சம்பந்தர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது சிவனுக்கு திருமண உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. சாம்பல் கலசத்தை கோவில் முன் கொண்டு வரச் செய்தார் சம்பந்தர். அப்பொழுது அவர் பாவைப்பதிகம் பாடினார். சிவனின் திருக்கல்யாணத்தை காணாமலே போகின்றாயே என்ற பொருளில் ஒரு பாடல் அமைந்தது. பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள், ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் என்கின்ற வரிகள் அதில் அமைந்தன. இதுபோல் கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்கும் பல விழாக்கள் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டன. இதையடுத்து பூம்பாவை உயிர் பெற்றாள். இனி பொதினிக்கு போவோமா? முருகப் பெருமானை தரிசிக்க பொதினி என்னும் நகருக்கு அநேகமாக எல்லா பக்தர்களும் சென்று வந்திருப்பார்கள். இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதே இல்லை என்பவர்கள் இதை தொடர்ந்து கேளுங்கள். கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். இவர் கொங்கு நாட்டின் அரசராக இருந்தார். இவரது ஆட்சி காலத்தில் பழத்திற்காக கோபித்து குன்றின் மேல் நின்ற முருகப் பெருமான் அருளும் பழனி திருத்தலத்திற்கு பொதினி என்று பெயர் இருந்தது. இதன் பிறகு ஆவினன் குடி என்று பெயர் ஏற்பட்டது. ஆவி என்னும் வேளிர் தலைவன் ஆண்ட பகுதியில் இந்த ஊர் இருந்ததால் ஆவினன்குடி என்று பெயர் பெற்றதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இப்பொழுது பழனிமலை அடிவாரத்தில் உள்ள கோவிலை திரு ஆவினன்குடி என்றே கூறுகின்றனர். சரி சரி, ஆணவத்தை அழிக்கும் தலத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மனிதனுக்கு எவ்வளவோ பெயரும் புகழும் பணமும் இருந்தாலும் ஆணவம் மட்டும் அவனோடு ஒட்டக்கூடாது. அந்த ஆணவத்தை அழிக்கும் தலமாக பழனி முருகன் கோவில் விளங்குகின்றது. மகாலட்சுமி தன்னிடமுள்ள செல்வாக்கின் காரணமாக ஆணவம் அடைந்தாள். அவளை மகாவிஷ்ணு புறக்கணித்தார். இதுபோல பூமாதேவியும் ஒரு சந்தர்ப்பத்தில் விஷ்ணுவால் கைவிடப்பட்டாள். விஸ்வாமித்திர முனிவரின் படையை காமதேனு பசு வென்றது. அதன் காரணமாக அகங்காரம் கொண்டது. தன்னால் தான் உலக உயிர்கள் அனைத்தும் வாழுகின்றன என்று சூரிய பகவான் கர்வம் கொண்டார். இறைவனை புறக்கணித்து நடந்த தட்ச யாகத்தில் அக்னிதேவன் கலந்து கொண்டான். இதன் காரணமாக அவன் ஒளி இழந்தான். இவர்கள் அனைவரும் தங்கள் ஆணவம் நீங்கி பழனி முருகனை வழிபட்டனர். இதனால் அவர்களது பெயரை குறிப்பிடும் வகையில் திரு என்பது மகாலட்சுமியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியன், கு என்பது பூமாதேவி, டி என்பது அக்னி என இவ்வூரின் பெயர் திரு ஆவினன் குடி என்று பெயர் பெற்றது. பார்வதி பெற்ற பாலகனே, கந்தனே, கடம்பனே, கதிர்வேலவனே, சிவ சுப்பிரமணியனே, செந்தூர் முருகனே, குறிஞ்சி ஆண்டவனே, அவ்வைக்கு கனி கொடுத்தவனே, மயிலேறிய மாணிக்கமே, முத்துக்குமாரனே, சுவாமிநாதனே, சரவண பவனே, சண்முகனே, தாயினும் சிறந்த தயாபரனே, வாழ்வில் குறுக்கிடும் துன்பங்களை போக்கி வெற்றி தருவாயாக, வேதம் போற்றும் வித்தகனே, குகனே, வள்ளி மணவாளனே, பக்தர்கள் உள்ளத்தில் வாழ்பவனே, காங்கேயனே, கண்கண்ட தெய்வமே, கலியுக வரதனே, திருப்புகழ் நாயகனே, தமிழ் கடவுளே, வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்பமுடன் வாழ வரம் தருவாயாக.
நிராமய புராதன பரா பரவராமிருத நிராகுல சிராதிக பிரபயாதி நிராச சிவராஜ தவராஜர்கள் பராகிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா. நிராமய புராதன பரா பரவராமிருத நிராகுல சிராதிக பிரபயாதி நிராச சிவராஜ தவராஜர்கள் பராகிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா. சுராலய தராதர சராச்சர பிராணிகள் சொரூபமி வராதியை பொறையாமே புறால் புகழ் பராதி நகராவுள பராமுக துரோகரை தராசையுற்றடைவேனோ. சுராலய தராதர சராச்சர பிராணிகள் சொரூபமி வராதியை
என்ன இல்லை முருகா.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சம்பிரம வீர நமோ நம கிரீர.